செம்மரம் என்கிற இந்த மரம், இது வந்து எங்கெல்லாம் வளருது?
இத்தாவரவியல் நோக்கில் செம்மரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடப்பகுதியில் மட்டும்தான் இன்றைக்கு வந்து காணப்படுகிறது. அதாவது இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் எண்டமிக் ஸ்பீஷிஸ்னும், தமிழில் வந்து நாங்கள் அதை இளவரை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காணப்படுகிற பகுதி பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து கடப்பா கர்னூல் பகுதி வரைக்குமான கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தான் இன்னைக்கு அதனுடைய இருப்பிடம். இதை தவிர வேற எங்கேயுமே அது வந்து இயற்கையாக வளரவில்லை, காணப்படவில்லை. மற்ற இடங்கள்லாம் நட்டு வளர்க்கப்படுகிறது. இப்போ நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் கூட மற்ற ஆந்திரா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நட்டு வளர்க்கப்படுது, மற்ற பகுதிகளும் அங்கங்கே நட்டு வளர்த்துருக்காங்க. இயற்கையாக காணப்படக்கூடிய பகுதிகள்னா அந்த நான் சொல்ற அந்த ஆந்திர பகுதிகளுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை மட்டும்தான்.
இந்த நட்டு வளர்க்கப்படும் இந்த செம்மரம் இயற்கையாக வளர்வதற்கும் நட்டு வளர்க்கப்படுவதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
கட்டாயம் ஒரு சிறிய வித்தியாசம் வரத்தான் செய்யும். ஏன்னா மரத்தினுடைய அந்த தன்மை வந்து மாறும், அல்லது ஒரு நல்ல மரத்தினுடைய தன்மை வளர்வதற்கான காலமும் மாறும். எப்படி பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாக வளர்க்கக்கூடிய இடங்கள்ல அதற்குரிய ஒரு பருவ சூழல் இருக்குது. மழை பெய்கிற அந்த பருவம், எவ்வளவு நாள் வந்து வெயில் அடிக்கிற பருவம், அந்த மண்ணுடைய தன்மை, இதெல்லாமே வந்து அந்த இயற்கை சூழலில் இருக்கும்போது தான் மிக சிறப்பாக அதுக்கு அமைஞ்சிருக்கு. மற்ற இடங்களில் வறண்ட நிலங்களில் வளர்க்கும் போது அது கிட்டத்தட்ட அதுக்கு ஈடாக சில நேரங்களில் நல்ல அருமையான ஒரு மரமாக வளரலாம். ஆனால் நமக்கு மற்ற தண்ணி ஊற்றியோ அல்லது வந்து ஒரு நீர் பாய்ச்சியோ வளர்க்குற இடங்களில் வந்து இந்த மரம் பெருத்துமே தவிர மரத்தினுடைய தன்மை வந்து பெருசாக வராது.
செம்மரத்தின் தனித்தன்மை என்ன?
செம்மரத்தினுடைய தனித்தன்மை வந்து நமக்கு ஆண்டாண்டு காலமாகவே அதை வந்து நமக்கு இங்கேருந்து நிறைய ஏற்றுமதி செய்திருக்கோம். ரெண்டு விஷயங்களுக்காக ஏற்றுமதி செய்திருக்கோம். ஒன்று வந்து மிக பழைய காலங்களில் அதுலேருந்து ஒரு நிறமி எடுத்தாங்க, டையின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நிறமி எடுத்தாங்க, சாண்டலின்னு பேர். அந்த இந்த நிறமி வந்து பல விஷயங்கள் பயன்படுத்தினாங்க. உணவுப் பொருட்களை நிறப்படுத்துவதற்கோ அல்லது வந்து மதுபானங்களை நிறப்படுத்து இந்த மாதிரி பழைய விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மரம் வந்து ஒரு மிகச்சிறந்த அந்த சிவப்பந்தமாக மரம் வந்து சிவப்பந்தமாக இருக்கிறதுனால குறிப்பாக சீன பகுதியில் அரசர்கள் அவங்களுக்குரிய மேசைகளோ அல்லது வந்து மற்ற பொருட்களோ செய்வதற்கு அதை பயன்படுத்தினாங்க. அரசர்கள் பயன்படுத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மரம் வந்து ஒரு அரச மரமாக கருதப்பட்டு மற்ற சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை ஏற்படுத்தினாங்க. அதனாலே வந்து அதிகமான விலை கொடுத்து அல்லது அதுக்கு அதிகமான மவுசு ஏற்படுத்தினே சொல்லலாம். இன்னொரு காரணத்துக்காகவும் அது பயன்படுத்தினாங்க. இந்த மரத்திலிருந்து ஒரு இசைக்கருவி தயார் செய்கிறாங்க, குறிப்பாக ஜப்பான்ல ஷாமோஸ்னு ஒரு இசைக்கருவி. இந்த மரத்துல செய்யும் போது தான் அதுக்கு அது வந்து மிக சிறப்பான ஒரு இசையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுல இருந்து அந்த இசைக்கருவி தயாரிப்புக்கும் பயன்படுத்துறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லப்படுகிற காரணம், அதுக்கு பெரிய நமக்கு அறிவியல் ரீதியான ஒரு விஷயம் வரலன்னா கூட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மரம் வந்து அணுசக்தி உலைகளிடம் ஏற்படுகிற அந்த கதிர்வீச்சை உறிஞ்சுது, அதை வந்து கிரகிச்சுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனா இதற்கான மிக தெளிவான அறிவியல் ரீதியான எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு இது வரைக்கும் இல்லை பயன்படுத்த. ஆனா அப்படி ஒரு பேச்சு வந்து பொதுவாக பரவலாக நிறைய இடங்களில் காணப்படுது.
இந்த செம்மரம் வந்து வலிமை மிகுந்த மரமா? மற்ற மரங்களோடு ஒப்பிடுற போது வலிமையான ஒரு மரமா இது?
அப்படி சொல்ல முடியாது, வலிமை மிகுந்த மரம்னு சொல்ல முடியாது. ஒரு ஆனால் நீண்ட நாள் வந்து வரக்கூடிய மரம், நீண்ட நாள் வந்து நீடித்து இருக்கக்கூடிய ஒரு மரம். ஏன்னா அந்த செம்மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனம், அந்த நிறமி வந்து மற்ற பூச்சிகள் தாக்குவதையோ அல்லது மற்ற வகையான மரம் பாதிக்கப்படுவதையோ ஒரு தடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் அதில் இருக்குது. அதனால வலிமையான மரம் என்பதை விட நீண்ட நாள் உழைக்கக்கூடிய மரம்னு சொல்லலாம். இன்னொன்று அதில் மிக நுணுக்கிய வேலைப்பாடுகள் செய்ய முடியும். அது அந்த மரத்தினுடைய தன்மையினால மிக மிக அழகான வேலைப்பாடுகள் அதை செய்ய முடியும்.
ஒரு செம்மரத்தின் ஆயுட்காலம் என்பது எவ்வளவு நாள்?
ஆயுட்காலம் வந்து மிக நீண்ட நாள் இருக்கும். ஆனால் ஒரு மரம் வளர்ந்து அது நமக்கு மரமாக அதாவது ஒரு கட்டையாக நமக்கு அது வந்து நம்ம எடுக்க வேணும்னா மிக குறைந்து ஒரு 40 வருடங்களாவது நமக்கு தேவைப்படும்.
அப்படியானால் அது கொஞ்சம் மந்தமாக வளரும் மரம் தான் இல்லையா?
மிக மிக மந்தமாக வளரக்கூடிய மரம்.
இது வந்து வெளிநாட்டு பயன்பாடுகள் என்பது வரலாற்று ரீதியாக எவ்வளவு நாள் இது வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தரவுகள் நம்ம கிட்ட இருக்கு?
நம்ம கிட்ட நிறைய தரவுகள், அதாவது கொச்சி போன்ற துறைமுகங்களிலிருந்து எத்தனையோ நூற்றாண்டுகளாக செம்மர கட்டைகளும் செம்மர துகள்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. அதே மாதிரி சீனாவுக்கு செம்மர கட்டைகள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக நமக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த வரலாறு இருக்குது. அதே மாதிரி ஜப்பான் நாட்டுக்கும் இந்த செம்மர கட்டைகள் வந்து மிக தொடர்ந்து நீண்ட காலமாக ஏற்றுமதி செய்து வந்திருக்கிற ஒரு குறிப்புகள் நமக்கு இருக்குது. மற்றபடி வேற மற்ற நாடுகள் இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஒரு காலத்துல கொண்டு போயிருக்கலாம், ஏன்னா அதனுடைய மரத்தினுடைய தன்மை. ஆனா ஐரோப்பியர்களுக்கு செம்மரத்தை விட அவங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்பட்டது வந்து இந்த ஈட்டி மரம், இந்த ரோஸ் சொல்லப்போகுது, அந்த மரத்தின் மேலதான் அவங்களுக்கு வந்து மிக அச்சமான ஒரு ஈடுபாடுகளை தவிர செம்மரத்தின் மேல அந்த வரல.
இந்த செம்மரம் தமிழ்நாட்டு வனப்பகுதியிலும் ஒரு காலத்தில் நிறைய காணப்பட்டது, அது அழிந்து விட்டதுன்னு சொல்லப்படுது, அது உண்மையா?
தமிழ்நாட்டு வனப்பகுதின்னு பார்த்தோம்னா நம்ம ஆந்திர பகுதியை ஒட்டிய திருவள்ளூர் அல்லது வந்து ஒரு தர்மபுரி இந்த சித்தூர் மாவட்டம் அந்த ஆந்திர எல்லைகளை ஒட்டிய பகுதியில வேணா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லாமே தவிர அது காணப்பட்டதற்கான பெரிய அளவில் அதுவும் மிகப்பு காணப்பதற்கான இல்லை. ஏன்னா இந்த எல்லா பகுதிகளையும் நான் ஆராய்ந்திருக்கிறேன், பகுதியெல்லாம் இல்லை. இப்போ அந்த ஆந்திர பகுதியை ஒட்டிய திருவள்ளூர் பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பரப்புல வந்து வளர்க்கப்படுவது நன்றாகவே அந்த மரங்கள் வளர்ந்துருக்கு.
உங்க மதிப்பீட்டுல இந்த இன்றைய காலகட்டத்துல இந்த செம்மரம் என்பது எந்த அளவுக்கு வனப்பகுதியில இது இருக்குது தோராயமா?
நம்ம திருப்பதியிலிருந்து கடத்தா வரைக்கும் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 200-300 சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லலாம். அவ்வளவு மிக குறுகிய ஒரு நிலப்பரப்பு தான் அது வந்து.
அவ்வளவு மிக குறுகிய ஒரு நிலப்பரப்புல இருக்கிற ஒரு தாவரத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த அளவுக்கான வன்முறை, இந்த அளவுக்கான ஒரு சட்ட மீறல்கள் இடம்பெறும் அளவுக்கா வந்து பாதுகாப்பற்ற அல்லது அதை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலயா ஒரு அரசு இயந்திரம் இருக்கு?
இந்த கேள்வியை நம்ம வேற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா இதை வந்து பாதுகாப்பாற்றுன்னு சொல்லுவாங்க, இதை யார் கடத்துறாங்க, ஏன் கடத்துறாங்க, யாருக்கான பயன் போய் சேருது, இந்த சமூக கேள்விகளுக்குள்ள போகாம இதை வந்து நம்ம வெறுமனே ஒரு ஒரு அரசு இயந்திரம் சார்பப்பட்ட ஒரு கேள்வியா மட்டும் இந்த கேள்வியை பார்க்க முடியாது. ஏன்னா இதே கேள்வி தான் வீரப்பனுக்கும் நம்ம கேட்டிருக்கோம், இதே கேள்வியை தான் நம்ம மற்றவர்களுக்கும் கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் வந்து மிக பல.
என்ன மாதிரி சிக்கலுங்க?
இந்த மரம் வெட்டுறவங்க வந்து மிக சாதாரணமான தொழிலாளர்கள், அவங்களால அந்த மரம் அவங்களுக்கு அந்த மரம் எந்த வகையிலும் பயன்பட போறது, அவங்க வந்து வயிற்று பழுத்துக்காக போய் செய்யறாங்க. அதே சமயத்துல அந்த மரம் வெட்டி எங்க யார் வெட்டுறாங்க, எங்க எதன் மூலமா போகுது, அதுக்கும் வந்து அதற்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கும் மட்டும் எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு சிலருக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, அது ஏன் வந்து இப்போ அது வெளியே கடத்தப்படுகிறது, அந்த கடத்தப்படுவதன் மூலமாக வர பணம் வந்து யார் யாருக்கு எங்கே போய் சேருது, அந்த பணம் எப்படி முதலீட்டுக்குள்ள திரும்ப வருது, இது வந்து நிச்சயமா ஒரு தீவிரமாக அலசி ஆராய வேண்டிய விஷயம். ஆனா இதற்கான பதில் மட்டும் நமக்கு மிக தெளிவா கிடைக்கிறது சிரமம். ஏன்னா இது என்ன ரொம்ப ஒரு கருப்பு பணம் மாதிரி ரொம்ப ரகசியமா நடத்தப்படுகிற விஷயங்கள்.
இது சர்வதேச சந்தையில இந்த கடத்தல் இந்த அளவுக்கு தொடருவதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க?
இப்ப மரம் அரிதா போனதான் காரணம். ஏன்னா மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இயற்கையா வருகிறது. மற்ற இடங்கள்ல இது வளர்க்கப்படுவதற்கான ஒரு தடை, வளர்க்கப்படுவதற்கான தடையை விட அது விற்கப்படுவதற்கான தடை வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து தடை செய்யப்பட்ட விற்கப்படக்கூடிய தாவர பொருட்கள்ல ஒரு பொருளா இருக்குது, சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சைட்டிஸ் லிஸ்ட் அந்த எண்ணிக்கையில இருக்கிறதுனால இதை யாரும் வந்து எந்த வகையான அரசாங்கத்தை இல்லாம தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு தேக்கு மரம் விற்கிற மாதிரியோ அல்லது மற்ற மரங்களை விற்கிற மாதிரியோ விற்க முடியாது. அரசாங்கத்தின் மூலம் தான் விற்கிறது. இப்ப அரசாங்கமே கூட, இப்ப ஆந்திர அரசாங்கம் அண்மையில வந்து அது கோர்ட்டு உத்தரவு வாங்கி தன்னிடம் இருந்த, அதாவது இங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட கட்டைகள் ஏகப்பட்ட நம்ம கிட்ட சேர்ந்தது, இந்த எல்லா கட்டைகளையும் அவங்க விற்கிறதுக்கு கோர்ட்டு மூலமா ஒரு உத்தரவு வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து பன்னாட்டு இது வந்து ஏலம் விட்டு அதை விற்பாங்க. இப்ப கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் இதுல வந்து அவங்களுக்கு வருமானம் வந்துருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆந்திர வனத்துறைக்கு 1000 கோடி ரூபாய் இந்த செம்மரம் பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரங்களை விற்றதுனால மட்டுமே 1000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணத்தை ஈர்க்கிற மரமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து அதிகமான ஒரு அது இல்லாம மரம் எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால மரங்களுடைய பரப்பளவு அது வளரக்கூடிய பரப்பளவு கம்மியா இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு காரணம் அதுக்கான ஒரு இது வர்றதுக்கு ஒரு டிமாண்ட் வர்றதுக்கு.
உங்க மதிப்பீட்டுல இதை தடுக்கிறதுக்கு ஒரு தாவரவியலாளராக நீங்கள் என்ன மாதிரியான தடுப்பு பரிந்துரைகளை முன்வைப்பீங்க அரசுக்கு?
ஒண்ணு, இதை வந்து எல்லா இடங்களையும் நாம நட்டு வளர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கும். எல்லா இடங்கள்லாம் அட்லீஸ்ட் வறண்ட பகுதிகள், நமக்கு வந்து தமிழ்நாட்டிலேயோ அல்லது ஆந்திர பகுதிகளிலேயோ வறண்ட பகுதிகளுக்கான நிலப்பகுதி வந்து பஞ்சம் கிடையாது. அதாவது இந்த மரம் வளரக்கூடிய வறண்ட பகுதிகள், இந்த வறண்ட பகுதிகளில் மிக அதிகமான அளவுக்கு நாம் அதை பயிர் செய்யலாம். ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30-40 வருஷம் அது வளர்ந்து பயன்படுறதுக்கு நம்ம வந்து காத்திருக்க வேண்டியிருக்கும். அது ஒரு முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை. ரெண்டாவது, இதை வந்து இப்போ இருக்கிற அந்த விற்பதற்கான தடையிலிருந்து அதை மெதுவாகவாவது இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரேடியாக எடுத்தோம்னா ஆந்திராவிலிருக்க எல்லா மரத்தையும் வெட்டி விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம குறைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடையை வந்து நீக்கலாம். இப்போ எப்படி நாம வந்து ஃபேஸ்ட் மேனதா, இப்போ வந்து ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு இவ்வளவு அளவுக்கான கட்டைகளை விற்கலாம், அல்லது இன்னொரு அடுத்த 5 வருஷங்கள் இவ்வளவு அளவுக்கான கட்டைகளை நம்ம வளர்க்கப்பட்ட காடுகள்ல இருந்து வெட்டி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து இப்ப நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம், ஏன்னா விவசாயிகளுக்கும் சரி இது வளர்க்கறதுனால இப்ப நமக்கு வந்து இந்த அரசு ரொம்பவும் காடுகளை வளர்க்கறதுக்கு ஊக்குவிக்குது. அதாவது விவசாய நிலங்கள்ல வந்து காடுகளை அக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்ற மாதிரி இந்த விவசாய காடுகளை வளர்ப்பதற்கு ரொம்பவே ஊக்குவிக்குது. விவசாய காடுகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக பயன்படுறது வந்து அந்த பேப்பருக்கான மரங்கள், பேப்பர் கூழ் தயாரிப்பதற்கான மரங்கள், இந்த மரங்களை தான் அதிகமா நிறைய விவசாயிகள் வந்து நட்டு வளர்க்குறாங்க. அது குறுகிய காலத்துல பயன் தரக்கூடியது. இந்த குறுகிய காலத்துல பயன் தரக்கூடிய மரங்களோட இந்த மாதிரி நீண்ட கால பயன் தரக்கூடிய மரங்களையும் நாம வளர்ப்பதற்கான ஒரு அனுமதியை விவசாயிகளுக்கு கொடுத்தால் விவசாயிகள் அதை அவர்களுடைய சௌகரியப்படி விற்பதற்கோ அல்லது ஏறப்படுவதற்கோ அல்லது அரசு மூலமாக ஏறப்படுவதற்கோ அதை அனுமதித்தால் அவர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஏன்னா சந்தனமும் இதே மாதிரிதான் நிக்குது. இப்ப சந்தன மரம் வந்து அதுவும் வந்து விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையாக தான் இருக்குது. நிறைய விவசாயிகளும் வந்து இந்த செம்மரம் மட்டுமில்லாம சந்தன மரத்தை வளர்ப்பதற்கு கூட அவங்க தயங்குறாங்க. நிறைய நிறைய இடங்கள்ல சந்தன மரக்கன்றுகள் தானாக முளைத்தால் கூட என்ன பண்றாங்கன்னா அது பிடிஞ்சு எடுஞ்சுறாங்க. அது அவங்களுக்கு தொல்லையாகுது என்றதுனால. இன்னொன்னு இப்போ கிட்டத்தட்ட வனவியல் அதிகாரிகள் கூட இந்த மாதிரியான ஒரு முடிவை நோக்கி இப்போ வராங்க. இது ஏன் இன்னும் அரசு கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், இது வந்து நாம விவசாயிகள் வளர்ப்பதற்கான ஒரு மரமாக ஏன் மாற்றக்கூடாது, அந்த தடை ஏன் நீக்கக்கூடாதுங்கிற அப்படி ஒரு மாற்றம் வந்து இப்ப அவங்களுக்குள்ள வருது. ஆனா அது இன்னும் முழுசா அந்த மாற்றம் நடக்கல. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அந்த பழைய முறையில வந்தவங்க அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த மாற்றம் இன்னும் முழுசா நடக்கல. ரெண்டாவது இந்த செம்மரத்தை வந்து நாம வளர்ப்பதற்கான வழிமுறைகள், இப்போ இத்தனை வருஷம் இவ்வளவு அல்லது இவ்வளவு நாள் தண்ணி ஊற்றி வளர்க்கணும், அல்லது இப்படி நட்டு இந்த மாதிரியான அதுக்கு நிலங்கள்ல இப்படி ஒரு சரிவோட அதை நட்டு வளர்க்கணும், இப்படி வளர்க்க வேண்டிய வழிமுறைகளையும் இதுவரைக்கும் நாம எதையும் பெருசா யோசிக்கல, அல்லது பெருசா நாம வந்து அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அது ஒரு ஒரு நல்ல வெற்றிகரமான வழிமுறையை நாம உருவாக்கி கொடுக்கல. அப்படியெல்லாம் வரும்போது அந்த தடையை நீக்கி நிறைய விவசாயிகள் கருத்து சேரும்போது இது தேக்கு மரம் மாதிரி, தேக்கு மரம் ஒரு காலத்துல இதே மாதிரி சந்தன மரம் மாதிரியான ஒரு தடை செய்யப்பட்ட பட்டியல தான் இருந்தது. இப்ப அது வந்து இப்ப மறுபடியும் எல்லா விவசாயிகளும் வளர்க்குறாங்க, எல்லா விவசாயிகளும் அது வந்து ஒரு மரப்பயிரா வளர்க்குறாங்க, அதை அவர்களுடைய சௌகரியம் போல அதை வெட்டி விற்பதற்கான ஒரு தடை இல்லாம இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போதுதான், அந்த மாதிரியான ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அவங்களும் வந்து இந்த மரங்களை வளர்ப்பதற்கு முன் வருவாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல்களுக்கு நடுவில், அச்சுறுத்தல் தான் ஒரு அரசனுடைய அச்சுறுத்தல், அப்புறம் கடத்தல்காரர்களுடைய அச்சுறுத்தல், இப்படி பலவிதமான அச்சுறுத்தல் நடுவில் யாரும் இந்த மரங்களை வளர்க்க முன்வருதுங்கிறது சிரமம். இதை நீர்ப்பதற்கான வழிகளை நாம வந்து முதல்ல ஏற்படுத்தணும்.
நீங்க இப்படி சொன்னா கூட இந்த செம்மரங்களை பாதுகாப்பதற்காகத்தானே அரசாங்கம் அதை தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலையே கொண்டு வந்திருக்கு.
இந்த தடை செய்யப்பட்ட பட்டியல அது வந்து இயற்கையாக இருக்கிற மரங்களை வந்து தடை செய்யப்பட்ட பட்டியல வைக்கட்டும், அது அது வந்து அதுல வந்து பிரச்சனை இல்லை. ஆனா மற்ற இடங்களை வளர்ப்பதற்கும் வளர்த்த மரங்களை வெட்டி விற்பதற்குமான அந்த அந்த தடைகளை வந்து ஓரளவுக்கு அவங்க நீக்கினாலே மக்கள் நிறைய வளர்க்க முன் வருவாங்க.
இது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுதா இந்த மரம் இதனுடைய பலாபலன்கள்? நீங்க சொன்னீங்க இந்த இந்த செம்மரத்தில் இருக்கிற நிறமி வந்து மரங்களை வழக்கமாக அரித்து அல்லது அழிக்கும் எல்லா விதமான பூச்சிகளையும் அது அழிக்க வல்லது, அனுமதிக்க மறுக்க வல்லது அப்படின்னு சொன்னீங்க. அந்த பயன்பாட்டுக்காகவே கூட இது வந்து அதிகமாக ஊக்குவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு இயற்கை சார்ந்த ஒரு மர பாதுகாப்புக்காகவும் அது பயன்படுத்தப்படலாம் இல்ல?
ஆமா ஆமா. ஆனா அப்படி ஒரு ஆய்வு நோக்கிலோ அவர் வந்து இதை இன்னும் முறைப்படுத்துறதுனால ஒரு ஆய்வு கூட பெரிய அளவுல வந்து நாம இங்க இன்னும் மேற்கொள்ளப்படலன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நிறைய நமக்கு வனவியல் கல்லூரிகள் இருக்கின்றன, அதே மாதிரி வனவியல் ஆராய்ச்சி நிலையங்கள் நிறைய இருக்கின்றன. இதுல எல்லாமே வந்து இப்போ யூக்கலிப்டஸுக்கு நாம கொடுத்த ஒரு தைல மரத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம், ஒரு தவுக்கு மரத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் வந்து செம்மரத்துக்கு அதிக அளவு கொடுக்கறதுதான் சொல்லணும். ஏனுங்கிறது இது மிக ஒண்ணு ஒண்ணு உடனடி வருமானங்கிறது இதுல வராது, உடனடி வருமானம்ங்கிறது இதுல வர்றதுன்றது சிரமம். ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை வந்து பெருசா யாரும் வந்து எடுக்கல. அதாவது அந்த அந்த சைட்டிஸ்ட் சட்ட ரீதியா அது சிக்கிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தடங்கள் எல்லாத்துக்கிட்டே.
அதை நீக்குவதற்கு உங்களை போன்ற தாவரவியல் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் எதுவும் முயற்சி எடுக்கலையா? எடுக்கிறதுல என்ன தடங்கல்கள் இருக்கு?
ரெண்டு விஷயம் இருக்கு. சொன்ன மாதிரி இப்போ இந்த தடை மீதுனா இருக்கிற மரங்கள் வெட்டி திருட்டுத்தனமாக கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும், அல்லது அதிகமாவதற்கான வாய்ப்புகளை நாமளே உருவாக்கி கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாகுது. இது வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. இந்த சிக்கலை தீர்த்தால் அது தீரும், அந்த சிக்கலை தீர்த்தால் அது தீருங்கிற மாதிரி ஒரு பல சிக்கல் இருக்கிற ஒரு மரம். ரெண்டாவது ஆய்வு ரீதியாக நம்ம இன்னும் பெருசா கொண்டு போல, அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் அதை கொண்டு போனாலே நமக்கு ஓரளவுக்கு நம்ம திறந்த மனதோட இந்த
ஒரு பக்கம் அரசு வந்து பயப்படுறதுல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த தடையை நீக்கி இதை வந்து ஏற்றுமதிக்கு அரசாங்கமே அனுமதித்தால் நீங்க சொல்றபடி ஒரே ஒரு சில ஆண்டுகள்ல இருக்கிற அந்த குறைவான மரங்களும் கூட ஒட்டுமொத்தமாக காணாம போயிடும் அப்படிங்கிற அச்சம் வந்து உண்மையானதாக தோன்றுகிறது மேலிருந்த வாரியா பாக்குறப்போ.
சரியான அச்சம், அச்சம் வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த அச்சத்தை அப்படியே அச்சமாகவே வச்சுக்கிறதுல நமக்கு என்ன பயன் இருக்கு? அந்த அச்சத்தை நம்ம வந்து எப்படி நம்ம அந்த அந்த தவிர்ப்பது, எப்படி அதை பாதுகாப்பது, அதே சமயத்தில் அதை எப்படி வந்து வளர்ப்பதற்கான வழிகளை வந்து மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது, இதை நோக்கி நாம நகராம இருக்கிறத வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, இருக்கிறத எடுத்துட்டு போயிடுவாங்கிற மாதிரியான ஒரு ஒரு அச்சுறுத்தல் நோக்கிலேயே நாம இந்த பிரச்சனையை நம்ம அணுகிட்டு இருந்தோம்னா இந்த சிக்கல் வந்து நம்ம மேலவே முடியாது.
இப்போ வந்து இந்தியாவில் வந்து செம்மரம் என்பது விற்பதற்கும் வளர்ப்பதற்கும் தடை செய்யப்பட்ட ஒரு தாவரமா இருக்கா?
வளர்ப்பதற்கு தடை செய்யப்படல, ஆனா விற்பதற்கான தடை வந்து கட்டாயம். அது வந்து அந்த சைட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுனால அதை விற்க முடியாது. அரசே நினைச்சா கூட விற்க முடியாது.
இந்த தடை வந்து எப்போல இருந்து வருது? அந்த எந்த அந்த பட்டியலுக்குள்ள எப்ப போச்சு?
எனக்கு அது சரியா எந்த வருடமும் அது இருக்கிறதுனால இந்த மரத்தை வந்து அரசு இப்ப அறிவித்த ஆந்திர அரசு வச்சுட்டே கூட ஒரு கோர்ட்டு உத்தரவு மூலமா தான் அதை வந்து வித்திருக்கே தவிர, ஏன்னா எங்களுக்கு ஒரு கட்டளை தேங்கி இருக்குது அது வீணா போகுது அப்படிங்கிற ஒரு இதை வச்சுதான் அதை வித்தியதை தவிர மற்றபடி அது அதனுடைய அளவுல வந்து முடிவு எடுத்து வித்துக்கல.
அப்போ இந்தியாவிலேருந்து இது எப்படி வெளிநாட்டுக்கு போகுது? அரசாங்கத்தினுடைய தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்கிற இந்த செம்மரம் என்பது இந்தியாவிலிருந்து ஒன்று கடல் அல்லது வான் மார்க்கமாகத்தான் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியும் இல்லையா?
கடல் தான், வான் மார்க்கமாக இவ்வளவு பெரிய அளவு வந்து கொண்டு போக முடியாது, கடல் மார்க்கமாக தான் போகுது.
சரி,
இது வந்து கடத்தல் காவல்களுக்கே ஒரே ஒரு ரகசியமான விஷயம். அது எப்படி கொண்டு போறாங்க, என்ன மாதிரி உருமாற்றி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம்.
இன்னொரு கேள்வி என்ன எழுதுன்னா, இந்த மரங்கள் இருப்பது பெரும்பாலும் ஆந்திராவில், ஆந்திராவிலும் கூட வறுமை இருக்கிறது, அங்கிருக்கும் தொழிலாளிகள் இதற்கு வருவதில்லையா? ஏன் அவர்கள் அங்கேருந்து வந்து இங்கேருந்து ஆட்களை கூட்டிட்டு போறாங்க?
இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு, இது எப்படி நாம வந்து இப்போ பீகார் ஒரிசாவிலேருந்து தமிழ்நாட்டில் கூலிகள் வந்து இப்போ நமக்கு ஒரு கட்டடத் தொழிலையோ மற்ற தொழிலையோ மிக குறைவான ஒரு கூலிக்கு வந்து வேலை செய்து தயாராக வராங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் மிக அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் இந்த வெப்ப நேரங்களில் வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரம் வந்து மிக கொடுமையாக பாதிக்கப்படுறதுனால இவங்க எல்லாமே வந்து எல்லா இடங்களுக்கும் இப்போ வேலை செய்ய போகிறாங்க. அது அப்படி கொண்டு போகும்போது அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கான ஒரு வாழ்வுக்கான ஒரு மிகச்சிறிய சொற்ற தொகையாக தேவைப்படுது. அவங்களுக்கு ஒன்று அவங்களுடைய வயிற்று நிரப்புவதற்கோ அல்லது குடும்பத்தை பாதுகாப்பதற்கு நிறைய வகையில் அவங்களுக்கான காசு தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த எங்கேருந்து போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக வறண்ட மாநிலங்கள்ல தான் போறாங்க. ஒரு திருவண்ணாமலையோ ஒரு தர்மபுரியோ மிக வறண்ட மாநிலங்கள்ல அதுவும் மிகவும் பின்தங்கி இருக்கிற ஒரு குடும்பங்கள்ல தான் இவங்க எல்லாம் போறாங்களே தவிர யாரும் வந்து மிக மெத்த படித்தவர்களோ அல்லது வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேறி இந்த மாதிரி தொழிலுக்கு போறதில்லை. எல்லா இடங்களுமே இந்த மைக்ரேஷன்ங்கிறது மக்கள் இடம்பெயர்ந்து அதுவும் வயிற்று பழைப்புக்காக இடம்பெயர்வதுங்கிறது வறண்ட மாநிலங்கள்ல மிக நீண்ட நாளாகவே இருக்கு. ஆந்திர பகுதியில வந்து இப்போ நிறைய வறண்ட மாநிலங்கள் இருந்தா கூட அங்கே வந்து விவசாயம்ங்கிறது இன்னும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலை. விவசாயம் இன்னும் கூட நல்ல நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு இங்க விவசாயம் முற்றிலுமாக இல்லைனாலும் நிறைய நேரங்கள் அது வந்து விவசாயம் நிறைய இடங்கள்ல இப்போ குறிப்பாக இந்த திருவண்ணாமலை இந்த இடங்கள்லாம் விவசாயம் வந்து மிக தீவிரமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இப்படி வெளியே போறவங்க எல்லாமே ஒரு காலத்துல விவசாய கூலிகளா இருந்தவங்க தான்.